அறம்தனை அகம் சேர்க்கும் உயர்வள்ளுவம். இந்த தொடர் வகுப்பு மூலம் கற்க கசடர அமைப்பின் முயற்சியில் கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்களின் உரையை வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். உயர்வள்ளுவம் தொடர் வகுப்பு பாகம் 12.
அதனாலே மலங்கள் 3 என்று சொல்வார்கள், பின்னாலே அதை விரித்து 5 என்று சொல்வார். அதிலே திரோதான சக்தியும் 1, மாய இயங்களும் 1 என்று வரும். அது இப்போதைக்கு உங்களுக்கு வேண்டாம். அப்போ இப்போ உயிர் தயார் நிலைக்கு ஆக்கப்படுகிறது. இங்கே இருந்து இறைவன் அந்த சக்தன் சக்திகள் மூலம் இவற்றை இயக்கி காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் என்று 5 தத்துவங்கள், 5 நிலையை அதற்கு புகுத்தி அசுத்தமாகியிலே புருடம் என்ற நிலைக்கு ஆன்மாவை கொண்டு வருவான். இதில் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். இப்போ காலம் என்று ஒன்று சொன்னேனே, காலதத்துவம் இந்த படத்தில் பார்த்தால் உங்களுக்கு தெரியும், சிவதத்துவம் 5, அதற்கு பிறகு வருகிற முதல் தத்துவம் காலதத்துவம், காலம், நியதி, கலை, வித்தை, அராகம். இந்த இடத்திலேதான் காலம் என்கின்ற ஒரு அமைப்பு உருவாகிறது. நாங்கள் எங்களுக்கு காலம் என்றால் என்ன என்று கேட்டால் 1 மணிக்கூட்டை பார்ப்போம், இல்லாட்டி கலண்டரை பார்ப்போம், இதுதானே எங்கள் நிலை. காலம் என்பது நம் அறிவுக்கு உட்படாமல் விரிந்து கிடக்கிற ஒரு விஷயம். தத்துவங்கள் படிக்கிற பொழுது அதை விளங்குற பொழுது ரொம்ப பிரமிப்பு ஏற்படும். காலம் என்பது என்ன என்ற ஒரு கேள்வி இருக்கிறது அல்லவா, காலம் என்றால் என்ன என்ற ஒரு கேள்விக்கு நாங்கள் அந்த அலகுகளை வைத்து பெயர் சொல்வோம், நிமிஷம், வருஷம், நூற்றாண்டு, இப்படி சொல்லுவோம். அது எல்லாம் அதுக்கு வைக்கப்பட்ட பெயரே தவிர அதுவல்ல, அது காலத்தினுடைய ஒரு கூறு, அவ்வளவுதான். காலம் என்பது விரிந்து கிடக்கிறது, எல்லையற்றி விரிந்து கிடக்கிறது. அந்த கால தத்துவம் இந்த இடத்திலே தான் தொடங்கும். இதுக்கு மேலே போய்விட்டால் காலம் இல்லை. காலத்தை கடப்பது எப்படி என்பதற்கு பதில் அதுதான். காலத்தை கடப்பது என்றால் கால தத்துவத்துக்கு மேலே உங்கள் ஆன்ம நிலை உருமாக இருந்தால் உங்களுக்கு காலக்கட்டுப்பாடு இல்லாமல் போய்விடும். காலத்தை கடக்கலாம் என்று அதைத்தான் சொல்லுகிறார்கள். இந்த கால தத்துவம் இருக்கிறதல்லவா, அதற்கு அதிபதியாக காலன் இருப்பான், யமன் என்று சொல்கிறோமே காலன். அவனுக்கு வேலை இந்த கால தத்துவத்தை கட்டுப்படுத்துவது. உங்களுக்கு விதிக்கப்பட்ட நியதி முடிந்தவுடனே கால தத்துவத்திலே நியதி, உங்கள் நியதிக்கான காலம் தீர்மானிக்கப்படும். அப்போது அதற்கான வேலை தீர்மானிக்கப்படும். அந்த காலம், உங்கள் காலம் முடிஞ்ச உடனே அவருக்கு வேலை உங்களை உடனே டிரான்ஸ்ஃபர் பண்ணுவது. அதெல்லாம் லஞ்சம் கஞ்சம் கொடுத்து ஒன்றும் பண்ண முடியாது, போ என்றால் போக வேண்டியதுதான். ஏன்னா அவருக்கு மேலே ஒரு நல்ல நேர்மையான அதிகாரி இருக்கிறார், அவர்கிட்ட இவர் தப்ப முடியாது. அவர் சொன்ன வேலையை இவர் செய்ய வேண்டும், செய்தே ஆக வேண்டும். ஏன்னா மேலே இருக்கிறவனுக்கு சத்தியம் என்று பெயர், அறவா என்றார் காரைக்குடி அம்மையார், காரைக்கால் அம்மையார். அப்போ அறவா என்றால் இறைவன் தர்மத்தின் வடிவமானவன், அவன்கிட்ட ஒன்றும் செல்லாது. அப்போ இவருக்கு வேலை வகுக்கப்பட்ட காலத்தை அவரவருக்கு கொடுப்பதும் எடுப்பதும். அதனால தான் நம்முடைய சமயத்தில் ஒரு கதை இருக்கிறது, மார்க்கண்டேயர் வரலாறு என்ற ஒரு வரலாறு இருக்கிறது, தெரியுமல்லவா உங்களுக்கு, பெரும்பான்மையாக தெரியும். மார்க்கண்டேயர் பெரிய புராணத்தில் வருகிறார். சும்மா சுருக்கம் சொல்லுகிறேன். அம்மா அப்பாவுக்கு பிள்ளை இல்லை, சிவபக்தர்கள் கடவுளை வேண்டுகிறார்கள், பிள்ளை வேண்டும் என்று. கடவுள் கனவிலே வந்து 2 நிபந்தனை போடுகிறான், நீண்ட காலம் வாழுகிற பக்தி இல்லாத ஒரு பிள்ளை வேண்டுமா, அல்லது என்மேல் பெற்றுள்ள குறைந்த ஆயுளுள்ள 16 வயது மட்டும் ஆயுளுள்ள ஒரு பிள்ளை வேண்டுமா என்று கேட்கிறார். சிவபக்தர்கள் என்றபடியால் உண்மேல் பக்தியுள்ள ஒரு 16 வயது பிள்ளை கொடுத்தால் போதும் என்று கேட்கிறார்கள். பிள்ளை பிறந்து விடுகிறது, மார்க்கண்டன் என்று பெயர் வைக்கிறார்கள். இந்த பிள்ளை வளர 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 16 வயது நெருங்க 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 பெற்றோர்களுக்கு அச்சம், ரொம்ப கவலைப்படும். 16 வயதுல இவனுங்களை விட்டு போக போகிறானே என்று கவலை. அப்போது ஒரு நாள் பெற்றோர்கள் கவலையாக இருக்கிறதை இந்த பிள்ளை பார்த்தான், 16 வயசு நெருங்கி விட்டது. பெற்றோர்களை கேட்டான், ஏனம்மா அப்பா நீங்கள் இப்படி ஏன் கவலையாக இருக்கிறீர்கள் என்று கேட்டான். அதற்கு பெற்றோர்கள் நடந்த செய்தியை சொன்னார்கள், 16 வயதோடு உன் ஆயுள் முடியப் போகிறது, அதை தாங்க முடியாமல் கவலையாக இருக்கிறோம். அப்போ இந்த பிள்ளை சொன்னது, கவலைப்படாதீர்கள், நான் சிவபெருமானை வேண்டி என் ஆயுளை நீட்டித்துக் கொள்கிறேன் என்று போய் லிங்கத்திலே இருந்து வழிபட்டான். அப்படி வழிபடுகிற பொழுது அவனோட ஆயுள் முடிகிற காலம் வந்தது. யமன் வந்தான், எருமை வாகனத்திலே பாசக்கயிறோடு வந்தான், சிவனை இறுக அணைத்து கொண்டான். இதெல்லாம் சும்மா கதை, வெளிக்கதை, இறுக அணைத்து கொண்டான். அப்போ இவன் உயிரை பற்றுவதற்காக காலன் பாசக்கயிறை எறிந்தான். இவன் சிவனை இருக்கப்பட்டின உடனே சிவபெருமான் தோன்றி காலனை காலால் உதைத்து விட்டான். சிவபெருமான் யமன் செத்து போனான். எங்களில் பல பேருக்கு ஆசை அந்த காலத்தில் வாழ்ந்திருக்கப்படாதா? யமன் செத்து போனான் என்று சொல்லுகிறது வரலாறு. அதை மணிவாசர் அதை சொல்லுவார், காலனை காலால் உதைத்தல் பாடி பாடற்ற பொற்றின்னம் முடிக்குமாமே என்று அந்த பாட்டில் வரும். அதிலே வேண்டாத சொல்லொன்று கூறியிருக்கிறார் மணிவாசகர். இதெல்லாம் பரிமலர் நீங்கள் படிக்கிற பொழுது விளங்குகள். சில சொற்கள் தேவையில்லாமல் வந்தால் வேண்டாது கூறினார் என்பார். என்ன காலனை உதைத்தல் பாடி என்றால் போதாதா? அது என்ன காலால் உதைத்தல் பாடி? நான் வாயால் சாப்பிட்டேன், நான் மூக்கால் மூச்செடுத்தேன், இது சொல்லவா வேண்டும்? நான் சாப்பிட்டேன் என்றாலே வாயால் தான் சாப்பிடுவது, மூச்செடுத்தென்றால் மூக்கால் தான் மூச்செடுப்பது. இதையும் திருப்பி வாயால் சாப்பிடுவேன். அதுபோல உதைத்தல் என்றாலே காலால் தானே உதைப்பது. பிறகு என்ன காலனை காலால் உதைத்தல் பாடி என்று வேண்டாது கூறினார் என்று கேட்டு அதுக்கு விளக்கம் சொல்வார்கள். இறைவனுடைய திருவடி அருளுகிற திருவடியே தவிர அழிக்கிற திருவடி இல்லை. அது அருளுகிற திருவடி, ஒரே ஒரு இடத்திலே மட்டும்தான் அழித்தது. ஆகவே அந்த இடத்திலே காலை சொல்ல வேண்டி இருக்கிறது. நாங்கள் வாயால் சாப்பிட்டா சொல்ல தேவையில்லை. சில பேர் ஒருத்தன் மூக்கால் சாப்பிட்றான்னுட்டு வையுங்க, அப்படி வச்சால் அவன் மூக்கால் சாப்பிட்டான்னு சொல்ல வேண்டும் என்றால் மூக்கு சுவாசிப்பதானாலும் இவன் மாறி செய்கிறான். இதை ஏன் சொன்னார் மணிவாசர் என்றால், இந்த கால் அருளுகிற பழக்கம் உள்ள காலே தவிர அழிக்கிற பழக்கம் உள்ள கால் இல்லை, இன்றைக்கு அழித்திருக்கிறது. ஆகவே இவர் வழக்கத்தை மாறி இந்த உருப்பாலை செய்திருக்கிறார் என்பதை சொல்வதற்காக காலனை காலால் உதைத்தல் பாடி என்பார். இதில் கேள்வி என்னவென்று கேட்டால், யமன் தன் கடமையைத்தானே செய்தான். வகுக்கப்பட்ட காலம் முடிந்தது, அவனுடைய உயிரை எடுக்க வேண்டியது யமனுடைய வேலை, வந்து எடுத்தான். அப்படி தன் வகுத்த வேலையை செய்த யமனை சிவபெருமான் உதைக்கலாமா? அது நீதி ஆகுமா என்பது கேள்வி. நாங்கள் புராணங்களை சும்மா கதையாக படிச்சுட்டு போயிடுறது, இது எல்லாத்துக்குள்ளேயும் அவர்கள் ரகசியத்தை பொதித்திருக்கிறார்கள். சிவபெருமான் செய்தது தவறு. ஏனென்றால் ஒரு வழக்காடு மன்றம் நடத்தலாம். ஏனென்றால் அவன் வகுத்த வேலையை செய்தான், காலம் முடிந்தது, காலத்தை எடுக்க எப்படி உதைக்கலாம் என்று கேட்டால் சிவபெருமான் நீதிப்பிழை செய்வாரா? என்ன காரணம் என்றால், இவர் என்ன செய்தார் மார்க்கண்டேயர், பெற்றோர்களுக்காக இறைவனை பற்றி இருக்க அணைத்து கொண்ட பொழுது கடகடகடகென்று தத்துவங்களை கடந்தார். தத்துவங்களை கடந்து போகிற நிலையிலே கால தத்துவத்தையும் அவர் கடந்து விடுகிறார். இதுதான் அந்த கதை ரகசியம். கால தத்துவத்துக்கு உள்ளே இருக்கிறவனுக்குத்தான், இருக்கும் வரைக்குத்தான் காலனுக்கு அதிகாரம். நான் சொல்றது உங்களுக்கு புரிக்குதுங்களா? மாநில அரசு எல்லைக்குள்ளே இருக்கிறவர், மத்திய அரசு எல்லைக்குள்ளே போனால் இவர் தண்டிக்க முடியாது, அவர் தான் தண்டிக்கலாம். இப்போது இவன் லெவலுக்குள்ளே தான் இருந்தார். இவனுக்கு ப்ரொமோஷன் வந்து அங்கே போயிட்டான் காலத்தை, இவருக்கு அது தெரியல, ப்ரொமோஷன் வந்தது தெரியல. அவனோட போய் வழியை சண்டை பிடிக்க போனார், மேலே இருந்து ஹெட் ஆஃபீஸர் உதச்சி விட்டார். அதனாலே தான் இந்த சம்பவம் நடந்தது என்று இந்த கதைக்கு விளக்கம் சொல்லுகிறவர்கள் சொல்வார்கள். அப்போ காலதத்துவம் என்பதை கடக்க முடியும். இதில் எத்தனையோ நுட்பம் இருக்குது. காலதத்துவத்தை கடந்து விட்டால் அது பிறகு டைம் வேறுபாடு கிடையாது. அப்படியானா ஒரு கேள்வி வரும், அது என்ன முதல் தத்துவம் சிவதத்துவம் சக்தி தத்துவம் என்று சொல்கிறீர்களே, அந்த வரிசை வைத்தாலே காலம் இருக்கிறது என்றுதானே அர்த்தம் என்றால், அந்த காலம் நம் காலம் இல்லை. அதான் இதுக்குள்ளே போனால் பாருங்க, கடலுக்குள்ளே போகிற மாதிரி. அந்த கால தத்துவம் வேற, அந்த காலம் வேற, அது நமக்கு புரியாத காலம் என்று இந்த கால எல்லைக்கு உள்ளேதான் காலம் என்ற அமைப்பு வரும். நாம் செயல்படுவதற்கு முன்பும் சொல்லியிருப்பேன், செயல்படுவதற்கு நாங்கள் எல்லோரும் உயிர்ப்பொருள்கள், செயல்படுவதற்கு ரெண்டு ஊடகங்கள் நமக்கு அமைந்து கிடக்கின்றன. ஒன்று இடம், மற்றது நேரம். நீங்க ஏதாவது இயங்க வேணும் என்று நினைக்கிறீர்கள் என்று வைத்தால், ஒன்று உங்களுக்கு இடம் என்ற ஒன்று தேவை. இப்போ இதுல இருந்து நான் அது வரைக்கும் நடப்பேன், அப்ப இடம் தேவை. இடத்தும் இருந்தால் மட்டும் இயங்க முடியாது, அந்த இடத்துக்குள்ளே நான் இயங்குவதற்கான ஒரு காலம் இருக்கிறது. இப்போ பாருங்க, இங்கிருந்து அது வரைக்கும் நடக்கிறேன், நல்ல தெளிவா பாதை தெரிகிறது. நடக்கிறேன் என்றால் அது நடக்கிறதுக்கு எவ்வளவு நேரமாகுன்னு இருக்கிறல்லவா, அந்த நேரம் என்று ஒன்று இருக்கிறது. எப்படி இந்த பாதையை தடுத்தால் என் இயக்கம் நிற்குமோ, இது ரொம்ப நுட்பமான விஷயம், புத்தியால் பிடிக்கக்கூடியவர்கள் மட்டும் பிடிங்க, மற்றபடி விட்டுடலாம். இப்படி சொன்னால் எல்லாரும் பிடிப்பார்கள் என்றதுக்காக சொல்லு. என்ன புத்தி இல்லை, நமக்காக புத்தி இல்லைன்னு உடனே ரோசம் வந்துடும். இப்போ இந்த இடத்துல நடக்கிற பொழுது ஒரு குறுக்கு போட்டால் என்னால் நடக்க முடியாது அல்லவா. அதுபோல அந்த இடம் நடக்க தேவையான காலத்தில் ஒரு தடை ஏற்படுத்தினால் உங்களால் நடக்க முடியாது. இடம் என்கின்ற அந்த ஊடகம் காட்சிக்கு இருக்கிற தூள ஊடகமாக இருக்கிறபடியால் எங்களை எல்லாருக்கும் தெரிகிறது. நேரம் என்கின்ற ஊடகம், காலம் என்ற ஊடகம் சூக்குமமாக இருக்கிறபடியால் அதுக்குள்ளே இயங்குகிறோம் என்பது பல பேருக்கு தெரிவதில்லை. ஆனால் ரெண்டும் இருந்தால்தான் இயங்க முடியும். அதனாலே தான் இந்த ரெண்டையும் தமிழ் இலக்கணத்திலே வினை சொல் என்றால் ஒரு செயலை செய்வதை உணர்த்துகிற சொல், பெயர் சொல் வினை சொல் என்று தமிழ் சொல்லை ரெண்டாக பிரிப்பார்கள். எனும் பலவாக பிரிப்பார்கள், அடிப்படையிலே ரெண்டு. பெயர் சொல் என்பது ஒரு பொருளை சுட்டுவதற்காக வந்தது. வினை சொல் என்பது ஒரு வேலையை குறிக்க வருவது. இதுக்கு அந்த காலத்திலேயே தொல்காப்பியர் இலக்கணம் எழுதுகிற பொழுது, வினை சொல்லை எழுதுகிற பொழுது அதுக்கு பல லட்சணங்கள் எழுதி ஒன்று சொன்னார், வினை சொல் காலம் காட்டும் என்று சொன்னார். வினை சொல்ல ஜெயராஜ் மாடு, ஜெயராஜ் மாடு இல்லை, ரெண்டு பெயர் சொல் சொல்லி பார்த்தேன். பெயர் சொல்லிலே காலம் தெரியாது, ஆனால் வினை சொல் ஒன்று சொல்லி பாருங்கள், வந்தான், வருகிறான், வருவான், சாப்பிட்டான், சாப்பிடுகிறான், இது எல்லாமே காலத்தை காட்டுகிறதுல. வந்தான் என்றால் அது எந்த காலம், வருவான் என்றால் எந்த காலம், காலம் காட்ட வேண்டும். வினை சொல்லுக்கு லட்சணமே காலம் காட்ட வேண்டும். அப்போ அதிலிருந்து என்ன தெரிகிறது, வினை நிகழ வேண்டுமானால் காலம் வேண்டும். அதை புரிஞ்சு கொள்ளுங்கள். காலம் என்பது எங்களுக்கு அது ஒரு பொருளாகவே படுவதில்லை. காலம் என்பது தனி அமைப்பு. நீங்கள் இதில் இருந்து கொண்டு அவ்வளவு தூரம் போவதற்கு உங்களுக்கு ஒரு காலம் தேவைப்படுகிறது அல்லவா, ஒரு 3 நிமிஷம் என்று வைப்போம். சும்மா ஒரு பெயருக்கு சொல்லுகிறேன். இப்போ இங்கிருந்து அங்கே போக 3 நிமிஷம் இருக்கிறது அல்லவா, நீங்கள் இடம்பெயரவே வேண்டாம், இந்த காலத்தை நகர்த்தினால் நீங்கள் அங்கே போய்விடுவீர்கள். இப்போ விஞ்ஞானிகள் இதெல்லாம் முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் நாங்கள் பண்ண வேண்டிய வேலை, ஏன்னா எங்களுக்கு போய் இது சொல்லி தந்து விட்டார்கள். நீங்கள் நடக்கவே வேண்டாம். இப்போ இந்த ரயில் ஸ்பீடாக போக வேணும் அதெல்லாம் சொல்லுகிறார் அல்லவா, 400 கிலோமீட்டரில் இப்போ ஜப்பான்காரன் ட்ரெயினை கண்டுபிடிச்சிருக்கிறானா, ஒன்றுமே பண்ண தேவையில்லை. நீங்கள் உட்கார்ந்த இடத்திலே இருந்து கொண்டு காலத்தை நகர்த்துவீர்களானால் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் எங்கே போவீங்களோ அங்கே போயிடுவீர்கள். உங்களுக்கு இடத்தை நகர்த்த தெரிகிறதே தவிர காலத்தை நகர்த்த தெரியவில்லை. ரொம்ப ஸ்பீடான வாகனம் கண்டுபிடிக்கிற முறை சொல்லுகிறேன். அதாவது என்ஜினியரிங் படிக்கிற இருந்தால் அதை பற்றி கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். ஒன்றும் பண்ண வேண்டாம், சீட்டில் வந்து உட்கார வேண்டியது, சிலோனுக்கு போக எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும்ன்றதை கணக்கு பண்ண வேண்டியது. நேரத்தை நகர்த்துகிற ஒரு மிஷின் இருந்தால் என்னை உட்கார வச்சுட்டு அந்த நேரத்தை நகர்த்தி விட்டால் நான் அடுத்த நிமிஷம் இலங்கையில் இருப்பேன். நான் சொல்வது பொய்யல்ல, நிஜம் சொல்லுகிறேன், நிஜம் சொல்லுகிறேன். இன்னும் எங்கள் அறிவு காலத்தை நகர்த்துகிற அறிவாக வரவில்லை. அதான் இந்த சினிமா படங்களில் காட்டுவார்களே, திடீரென்று முனிவர் தோன்றுவார், ஒரு அதுக்கு ஒரு புகையும் அடித்து விட்டுருவாங்க. திடீரென்று ஒரு புகை வரும், முனிவர் தோன்றுவார். எப்படி தோன்றுவார், அவர் எங்கேயோ இருந்தோ அங்கே பிரம்மலோகத்திலேருந்து வந்திருப்பார் நாரதர். எப்படி வந்திருப்பார்னா, ஒன்றும் இல்லையே, காலத்தை நகர்த்தினோன்னா ஆள் டக்குன்னு வருவான், காலத்தை ரிவர்ஸில் போனால் அங்கே போயிடுவான். இதெல்லாம் நம் சமயம் சொன்ன அறிவியல் உண்மைகள். நாம் தேடவில்லை, வெள்ளக்காரன் தேட ஆரம்பித்து விட்டான். டைம் மெஷின் என்று ஒரு ஒரு நாடகத் தொடரே அவர்களுடைய தொலைக்காட்சியிலே வந்தது. அது மட்டும் இல்லை, இன்னும் கொஞ்சம் அது உண்மை சொல்கிறோம். இங்கே பாருங்கள், காலம் என்பது அது ஒரு ஊடகம். இப்போ பாருங்க, நான் இதில் இருந்து முன்னுக்கு போனால் அந்த சுவரை சந்திப்பேன், பின்னுக்கு போனால் இந்த சுவரை சந்திப்பேன், நடுவில் வந்தால் உங்களை சந்திப்பேன். இந்த இட வித்தியாசத்துக்கேற்ப ஆளை சந்திக்கிறேன் இல்லவா. காலத்திலும் அப்படி பயணிக்கலாம். நீங்கள் ஒரு 900 பின்னுக்கு காலத்தை செட் பண்ணினா சோழரை பார்ப்பீர்கள். அதான் இப்போ கிட்டத்தட்ட 24 ஏதோ ஒரு படம் வந்ததே, அதை வச்சு தான் பண்ணுறாங்க. அது வெள்ளக்காரன் ரொம்பவே முயற்சி பண்ணிட்டான். அதில் அந்த காலத்தை நகர்த்தி விட்டீர்களானால் அந்த காலத்திலே வாழ்ந்தவர்களை நீங்கள் சந்திக்கலாம். இன்னொரு ஒரு ஒரு 100-200 வருஷத்துக்கு அப்பால் அந்த மிஷினை தள்ளி விட்டீர்களானால் இனி வரப்போகிற புதுயுகத்தின் பிரதிநிதிகளை சந்திக்கலாம். இதெல்லாம் கற்பனை என்று நினைக்காதீர்கள், நிஜம் சொல்லுகிறேன், நிஜம் சொல்லுகிறேன். காலம் என்பது அவ்வளவு முக்கியமான தத்துவம். இது என்ன பிரச்சனை என்று கேட்டால், இப்போ இந்த பாதை இருக்கிற ஒரு வீதியிலே போகிறோம். ஒரு வீதியிலே நாங்கள் போகிற பொழுது அந்த வீதி தெளிவான வீதியாக இருந்தால் நம்ம வாகனத்தில் ஸ்பீடாக போகலாம். நீங்கள் பென்ஸ் கார் தான் வச்சுருந்தாலும் வீதி மேடும் பள்ளமுமாக இருந்தால் நொண்டி நொண்டி தான் போக வேண்டி வரும். உண்மையா இல்லையா? எப்படி இந்த பாதை என்கின்ற அல்லது தூரம் என்கின்ற ஊடகத்திலே ஒழுங்கும் ஒழுங்கின்மையும் இருக்கிறதோ அப்படி காலம் என்ற ஊடகத்திலேயும் இயற்கையிலே ஒழுங்கும் ஒழுங்கின்மையும் இருக்கிறது. அப்படி ஒழுங்கின்மையான காலத்தை தான் நாங்கள் கலியுகம் என்று சொல்லுகிறோம். நான்கு யுகங்களாக பிரித்தார்கள். இந்த நாலாவது கலியுகம் எப்படி ஒரு மேடும் பள்ளமும் உள்ள பாதை போல இருக்கிறதோ அதுபோல அறக்கோளாறினாலே அந்த பாதை கோணலாக இருக்கும். அந்த பாதையிலே நீங்கள் எவ்வளவு பெரிய வாகனத்தில் போனாலும் திட்டி திட்டி தான் போக வேண்டும், நேரடியாக போக முடியாது. அதனாலே எந்த பெரிய ஞானியும் கலியுகத்திலே சங்கடப்படுவான். காலக்கோளாறுனாலே வருகிற பிரச்சனைகள் இவையெல்லாம். அப்போ இதெல்லாம் கால தத்துவத்தை வைத்து நாம் விளங்கிக் கொள்கிறது. இந்த காலம் தோன்றிய பிறகுதான் நம்முடைய இயக்கம் தோன்றும், அதை புரிஞ்சு கொள்ளுங்கள். நான் இப்ப என்ன சொன்னேன், இயங்குவதற்கு காலம் தேவை, இடம் தேவை. ஆண்டவன் எதை முதல் படைக்கிறான் பாருங்கள், கால தத்துவத்தை படைக்கிறான். கால தத்துவம் தொடங்கினால்தான் உயிர் இயங்க முடியும். அதனால்தான் கால தத்துவத்துக்கு முதலிடம். அதற்கு பிறகுதான் உயிர் இயக்கத்துக்கான ஆயத்தங்கள் எல்லாம் நடக்கின்றன. தத்துவத்தை இன்றைக்கு காலையில் கூட செந்திலுக்கு சொல்லி கொண்டிருந்தேன், தத்துவத்தை சமய புத்தகமாக படித்து பழகிட்டோம். அது அறிவியல் புத்தகமாக படிக்க வேண்டும். சமய புத்தகம் இல்லையா என்று கேட்டால் சமய புத்தகம்தான், சமய புத்தகம்தான். ஆனால் அதை வெறுமே ஏதோ இந்த தேவாரம் படிக்கிற மாதிரி படிக்கப்படாது. அது புத்தியை உள்ளே விட்டு தேடுகிற விஷயம். புத்தி கூர்மை கூட 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 தத்துவ தரிசனம் வியக்கிற அளவுக்கு கூடிக்கொண்டு போகும். அப்போ இந்த கால தத்துவத்தை தோற்றியதற்கு காரணம் உயிர் இயங்க வேண்டும், இயங்குவதற்கு முதல் தேவை காலம். ஆகவே கால தத்துவத்தை தோன்றான். அப்ப அதுக்கு கீழே இருக்கிற எல்லாமே இந்த காலத்துக்கு உட்பட்டது. அப்போ கால தத்துவம் தோன்றியது. கால தத்துவம் தோன்றின உடனே வேலை செய்ய வேண்டும். வேலையை நியமிக்கிறதுக்கு நியதி தத்துவம் தொடங்கியது. நியதி தத்துவம் வந்த பிறகு உயிரை இயங்குவதற்கு தயார் செய்ய வேண்டும். ஆகவே கலை தத்துவம் தோன்றியது. கலைக்கப்பட்ட உடனே அதற்கு கொஞ்சம் அறிவு வந்தது. வித்தை தத்துவம் தோன்றியது. வித்தை வந்த உடனே, அறிவு வந்த உடனே ஆசை வந்தது, விருப்பம் வந்தது. அதனாலே அராக தத்துவம் தோன்றியது. இந்த அஞ்சும் சேர்ந்த உடனே ஆன்மா ஒரு இயங்கு நிலை வடிவம் பெறுகிறது. அந்த வடிவ நிலைக்கு புருட தத்துவம் என்று பெயர். இதை விளங்குறதுக்கு எனக்கு ஒரு 15 வருஷம் சென்றது. உண்மையா சொல்றேன் பாருங்க, இப்பவும் நான் விளங்கிட்டேன் என்று சொல்லவில்லை. இதுல நிறைய தவறு இருக்குங்கிறது எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியாதுன்ற துணிவிலே சொல்லி கொண்டிருக்கிறேன். இதை பிடித்து கொள்ளுங்கள். இது இதில் புத்தி போகுதா? ரொம்ப கஷ்டம். இந்த ஒரு வகுப்பு தான். புத்தி போகிறவர்கள் இந்த துறையை படியுங்கள். இது நம் தமிழர்களுடைய அறிவுத்துறை. இதுதான் தமிழர்களுடைய அறிவுத்துறை. இதுதான் கடைசி நூல். இந்த நூல் தான். ஆகவே இதில் மனதிலே ஆர்வம் வந்தவர்கள் கட்டாயம் தத்துவம் படித்து உலகத்துக்கு நம் அறிவின் வீச்சை காட்ட வேண்டும். அறிவின் வீச்சை காட்ட வேண்டும். அது சமய நூலாக ஆக்கிவிட்டபடியா நாம் ஏதோ அது முத்தி தர்ற நூல் அப்படி, அது முத்தி தர்மங்கிறது வேறு. இதை நீங்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக இதை சொல்லுகிறேன். அப்போது காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன் என்று 6 தத்துவம் தோன்றியது. அதற்கு பிறகு ஒரு மாயை வருகிறது. அதுக்கு பிரகிருதி மாயை என்று பெயர். இதில் என்ன, நேற்று ஐயா அவர்கள் கேட்டார்கள். அவர்கள் கேட்ட பிறகுதான் அதை பற்றி சிந்திக்க வேண்டிய தேவை எனக்கு வந்தது. கேள்விகள் கேட்கப்படுவதில் இருக்கிற நியாயம் அதுதான். அறிவு திரும்ப அது விடையை சரியாக காண்கிறோமோ இல்லையோ, ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று தெரிந்தால்தான் விடையை தேடத் தொடங்கலாம். அதுதான் இந்த வினாக்களினுடைய பயன். அதுதான் இதில் நீங்கள் பார்த்தால் தெரியும். சிவதத்துவங்கள் தோன்றுகிற இடம் இருக்கிறது அல்லவா, அது எதில் தோன்றுகிறது? சுத்தமாயிலிருந்து தோன்றுகிறது. இந்த படத்தை பார்த்தே அந்த 5 தத்துவம் சுத்தமாயிலிருந்து தோன்றுகிறது. வித்யாதத்துவம் 7 தோன்றுகிறது, அசுத்தமாயிலே இருந்து தோன்றுகிறது. நான் சொல்வது உங்களுக்கு புரியும். 7வது தத்துவமாக இந்த பிரகிருதி மாயை கொள்வார்கள். அது நீங்க பார்த்தால் ஏழாவது தத்துவமாக இந்த மூலப்பிரகிருதி மாயை என்கின்ற மாயையை குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதில் கேள்வி என்னவென்றால், இந்த சிவதத்துவம் தோன்றுகிற மாயை இருக்கிறதே சுத்த மாயை, அது தத்துவமாக கொள்ளப்படுவதில்லை. பாருங்க, அதுக்கு தத்துவ நம்பர் போட்டிருக்கா பாருங்க. இல்லை, நான் சொல்றேன் உங்களுக்கு. இது பார்வைக்கு வருதுங்களா? உங்க கையில் இந்த துண்டு இருக்குங்களா? எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க தானே, அதை பாருங்க. இந்த 5 தத்துவமும் சுத்த மாயையில இருந்து தோன்றுகிறது. இந்த 5 தத்துவமாக எண்ணிட்டு குறிப்பிடுவார்கள். 5 தத்துவம், ஆனால் அது தோன்றுவதாகிய சுத்த மாயையை ஒரு தத்துவமாக கொள்வதில்லை. இது ஒன்று. வித்யா தத்துவங்கள் அத்தனையும் தோன்றுகிற அசுத்த மாயை இருக்கிறதே, வித்யா தத்துவங்களை எண்ணிக்கை போட்டு எண்ணுவார்கள், ஆனால் வித்யா தத்துவம் தோன்றுகிற அசுத்த மாயையை ஒரு தத்துவமாக எண்ணுவதில்லை. அது கவனிச்சா உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த ஆத்ம தத்துவங்கள் தோன்றப்போகிற இந்த மூலப்பிரகிருதி மாயை இருக்கிறதே, அந்த மாயையை ஒரு தத்துவமாக எடுத்து எண்ணுகிறார்கள். அது கவனிச்சு பார்த்தா அதுக்கு நம்பர் போட்டிருப்பார்கள். முதல் ரெண்டு மாயையும், இது நான் சொல்றது ரொம்ப மேல்பட்ட விஷயம், நான் எப்பவும் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், இது ஒன்றுமே புரியவில்லையா ஒரு கவலையும் படாமல் அடுத்தவர் யார் அரசியலுக்கு வரப்போறார் என்பதை பற்றி சிந்தித்து கொண்டிருங்கள், ஒரு நட்டமும் வராது. ஆனால் தெரிந்தால் லாபம் வரும், அதனால் தான் இதை சொல்லுகிறேன். ஏன் அந்த ரெண்டு மாயையும் தத்துவ எண்ணிக்கைக்குள்ளே சேர்க்காமல் இதை சேர்த்தார்கள் என்ற கேள்வி ஐயா நேற்று கேட்ட பிறகுதான் எனக்கு புத்தியிலே அடித்தது. நான் நினைத்து ராத்திரி முழுக்க அதை பற்றி நினைத்து கொண்டிருந்த பொழுது வந்த எண்ணத்தை சொல்லுகிறேன், செறிவிலையை பின்னாலே ஆராய்வோம். இந்த சுத்த மாயை இருக்கிறதே, சுத்த மாயையிலே தோன்றுகிற இந்த ஐந்து தத்துவங்களும் அசுத்த மாயையிலே தோன்றுகிற தத்துவங்களும் உயிர் சார்ந்த தத்துவங்கள். இறைவன் சித்துப்பொருள், ஆன்மா சித்துப்பொருள். இந்த சித்துப்பொருள்கள் இயங்குவதற்கான தத்துவ நிலையை மட்டும்தான் அந்த மாயைகள் கொடுக்கின்றன. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? இப்ப சிவ தத்துவம் இயங்குவதற்கான தளத்தை கொடுக்கிறதே தவிர அது ஒரு தத்துவமாக இயங்குவதில்லை சுத்தமாயை. அது மாதிரி அசுத்த மாயை உயிர் இயங்குவதற்கான இடைநிலைகளை கொடுக்கிறதே தவிர அது ஒரு தத்துவமாக இயங்குவதில்லை. கீழே வரப்போகிற, இன்றைக்கு நான் சொல்ல போகிற 24 தத்துவம் இருக்கிறதே ஆத்ம தத்துவம், அவை எல்லாம் சடங்கள். மேலே சொன்னது ரெண்டும் உயிர் சார்ந்த விடயங்கள். இனி சொல்ல போகிற, இன்றைக்கு சொல்ல போகிற இந்த 24 ஆத்ம தத்துவங்களும் சடங்கள். சடங்கள் தோன்றுகிற அந்த மூலப்பிரகிருதி மாயை அந்த சடங்களோடு ஒன்றாக எண்ணப்பட்டு தத்துவமாக கொள்ளப்படுகிறது. மேலே இருக்கிற இரண்டும் உயிர் சார்ந்த விஷயங்கள் என்றபடியால் அங்கே அவற்றுக்கு தளமாக அது இருக்கிறதே தவிர அதுவே தத்துவமாக இயங்குவதில்லை. கீழே அதுவே ஒரு தத்துவமாக இயங்கி இந்த சடப்பொருளுடைய இயக்கத்துக்கு வழி செய்கிறது. அதனால் தான் அதை மூலப்பிரகிருதி மாயை என்று சொன்னார்கள் என்று விளங்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ 5 தத்துவங்கள், 7 தத்துவங்கள், 12 தத்துவங்கள் நேற்று சொல்லியாகிவிட்டது. அதாவது இறைவன் இயக்கத்திற்கு இயக்குவதற்கு தயாராகிவிட்டான், உயிர் இயங்குவதற்கு தயாராகிவிட்டது. எதை நோக்கி இயங்குவதற்கு? தன்னுடைய கர்ம பலன்களை அனுபவிப்பதற்கு தயாராகிவிட்டது. ரொம்ப களைச்சிருக்கிறீர்கள் போல் இருக்கிறது உங்கள் முகத்தை பார்த்தால். நீங்கள் எனக்கு மேடையில் பேசி பழக்கமாகி விட்டபடியால் நீங்கள் கொஞ்சம் உற்சாகமாக எனக்கு முகக்குறிப்பு காட்டினால்தான் மேலே போவேன். இல்லாவிட்டால் அது இனி நான் சொன்னதுக்காக குறிப்பு காட்டி நாடகம் போடக்கூடாது. ரெண்டு விதமாக மௌனம் வரலாம். ஒன்று ரொம்ப நல்லா விளங்குதுன்றதுலேயும் மௌனம் வரலாம், ஒன்றுமே விளங்கவில்லைன்றதுலேயும் மௌனம் வரலாம். உங்கள் மௌனத்துக்கு எனக்கு அர்த்தம் தெரியவில்லை. இப்போ உயிர் இறைவன் இயக்க தயாராகிவிட்டான், உயிர் இயங்க தயாராகிவிட்டது. நாங்கள் நேற்று படித்த 12 தத்துவத்திலே, அது சிவதத்துவம் வித்யா தத்துவம் 12. இனி உயிர் இயங்க வேண்டும். எது நோக்கி இயங்க வேண்டும்? தன் கண்மத்தை கழிப்பதற்காக இயங்க வேண்டும். நான் தானே சொன்னேனே, நல்லதோ கெட்டதோ நீ செய்ததை நீயே அனுபவிக்க வேண்டும். அந்த அனுபவம் உனக்கு வர வேண்டுமானால் உயிர் இயங்க வேண்டும். உயிர் சூக்கும பொருள் நேரடியாக இயங்க முடியாது. ஆகவே அது இயங்க வேண்டுமானால் அதற்கு ஒரு உடம்பு தேவை. நான் சொல்லுகிறது புரியுது, உடம்பு தேவை. அந்த உடம்பை இறைவன் கொடுக்க வேண்டும். உடம்பு என்பது சடம், அதை புரிந்து கொள்ளுங்கள். அதற்கு பிறகு உடம்பு இயங்க வேண்டுமானால் அதற்கு செயல் கருவிகள், அறிவு கருவிகள் என்று 10 கருவிகள் தேவை. அந்த கருவிகளுக்குத்தான் கரணங்கள் என்று பெயர். அப்போ உடம்பு தேவை, அந்த இயங்குவதற்கான கருவி தேவை. அந்த உடம்புல அந்த கருவியெல்லாம் இப்படி பூட்ட வேணும். கார்ன்னு ஒன்று எடுத்தால் 4 டயர் போனால் தானே ஓடும். அப்போ அதற்குரிய கருவிகள் அந்த காரில் பூட்டவன். அதுபோல் இந்த உடம்பாகிய கருவியிலே, அது இயங்கக்கூடிய உடம்பாகிய பொருளிலே இயங்கக்கூடிய கருவிகளை ஆண்டவன் பூட்டுவான். அதற்கு கரணம் என்று பெயர். இனி ஓடவனுமே கார், அதற்கு ஒரு இடம் தேவை. அதுபோல ஆன்மா அனுபவங்களை பெறுவதற்கு ஒரு இடம் தேவை, அதற்கு புவனம் என்று பெயர். ஓடுகிற பொழுது ரொம்ப சுகமாக இருக்கிறது என்கிறோமே, அதற்கு போகம் என்று பெயர். இவ்வளவு தான். அப்போ உயிர் அனுபவம் பெற வேண்டுமானால் தனு, தனு என்பது உடம்பு, தனு கரணம் கருவிகள், புவனம் அது இருக்கிற இடம், போகம், இந்த நாளும் சேர்ந்தால்தான் அது அனுபவத்தை பெறலாம். அப்போ இப்போ இறைவன் உயிரை தயார் நிலைக்கு கொண்டு வந்து விட்டான், அதை இயக்குவதானால் தனு கரண புவன போகம் கொடுக்க வேண்டும். இந்த நாளையும் கொடுப்பதற்காக மிச்ச 24 தத்துவங்கள் வரப்போகின்றன. இந்த நாளையும் கொடுக்க வேண்டும். தனுகரண புவன போகங்களை கொடுக்க இறைவன் இந்த 24 தத்துவங்களையும் மூலப்பிரகிருதியை அடிப்படையாக வைத்து கொண்டு, என்ற அதுவும் சடம், சடத்திலே இருந்து சடம் தோன்றப் போகிறது, அதனாலே தான் அதையும் தத்துவமாக கொள்கிறோம். மூலப்பிரகிருதி என்கின்ற மாயையை வைத்து கொண்டு இறைவன் தத்துவங்களை ஏற்றப்போகிறான். இப்போ பாருங்க, சொல்லுகிற எனக்கே களைப்பா தான் இருக்கு. இப்போ ஒரு லட்டை நான் சாப்பிட வேண்டும், லட்டை சாப்பிட வேண்டும். அந்த லட்டை சாப்பிடுவதானால் லட்டுக்கு ஒரு குணம் இருக்க வேண்டும். அந்த குணத்தை அனுபவிக்கிற தன்மை என் நாக்குக்கு இருக்க வேண்டும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? ஒரு பொருள் அனுபவத்துக்கு வர வேண்டுமானால் அந்த பொருளினுடைய குணத்தை அனுபவிக்கிற தன்மை என் உடம்பிலே ஏதோ ஒரு உறுப்புக்கு இருக்க வேண்டும். இப்போ லட்டு சாப்பிட்றேன், லட்டில் இனிப்பு என்ற ஒரு குணம் இருக்கிறது, அந்த இனிப்பு என்கின்ற குணத்தை பகுத்தறிகிற தன்மை நாக்கில் இருக்கிறபடியே தான் எல்லாரும் லட்டு சாப்பிட்றான், இல்லாட்டி யாராவது லட்டு சாப்பிடுவானா? ரெண்டும் முக்கியம். லட்டுக்கு இனிப்பு என்ற குணம் இருக்க வேண்டும், அந்த குணத்தை அனுபவிக்கிற தன்மை எனக்கு இருக்க வேண்டும். லட்டிலே இனிப்பு என்பது இல்லாமல் விட்டாலோ, என் நாக்கிலே இனிப்பை அனுபவிக்கிற அந்த தன்மை இல்லாவிட்டாலோ அனுபவம் நிகழாது. நான் இவ்வளவும் உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போ உலகத்திலே அனுபவம் பெற வேண்டுமானால் உலக பொருள்கள் குணவயப்பட வேண்டும். நான் சொல்றது விளங்க, உலக பொருள்கள் குணவயப்பட்டால்தான் நீங்கள் அனுபவத்துக்கு அதை கொண்டு வரலாம். இந்த இடத்துல நான் முந்தியும் சொல்லியிருக்கேன், திருப்ப ஒரு தரம் சொல்றேன். நாங்கள் எல்லாரும் நினைத்து கொண்டிருப்பது, இப்போ இது ஒரு பொருள், இந்த பொருளினுடைய குணங்கள் என்ன என்று கேட்கிறேன். நீங்கள் உடனே என்ன சொல்லுவீர்கள்? இது என்ன பொருள்? டம்ளர். இதனுடைய குணங்கள் என்ன? இது வெள்ளி நிறம் கொண்டது, அது ஒரு குணம். இதுக்கு இவ்வளவு வெயிட் இருக்கிறது, அது ஒரு குணம். இதற்கு ஒரு வடிவம் இருக்கிறது, அது ஒரு குணம். ஆகவே இந்த பொருளிலே குணங்கள் தங்கி இருக்கின்றன சொல்கிறீர்களா இல்லையா? மல்லிகைப்பூ ஒரு பொருள், அதனுடைய குணங்கள் சொல்லுங்கள் என்றால் வெள்ளை நிறம், ஒரு பச்சை காம்பு, அதனுடைய வாசனை, அதனுடைய மென்மை, இதெல்லாம் மல்லிகைப்பூவினுடைய குணங்கள். எந்த பொருளை எடுத்தாலும் அந்த பொருளிலே குணங்கள் பொருந்தி இருக்கின்றன. மனிதர்களாகிய உங்களையும் சேர்த்து சொல்லுகிறேன், டம்ளருக்கும் இந்த ஃப்ளாஸ்க்குக்கும் என்ன வித்தியாசம் என்றால் அது குணம் வேறு, இது குணம் வேறு. உங்களுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம் என்றால் குணம் வேறு. ஏன் ஒருவரை ஒருவர் வேறுபடுகிறோம் என்றால் குண வேறுபாட்டினாலே ஒருவரை ஒருவர் வேறுபடுகிறோம். ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் இல்லை என்றால் குணம் வேறுபடுகிறது. அப்போது ஒரு பொருளிலே குணங்கள் தங்கியிருக்கிற என்றது எங்கள் எல்லாருடைய முடிவு. தத்துவவாதிகள் கொஞ்சம் மேலே போய் சொன்னார்கள், பொருளிலே குணங்கள் தங்கவில்லை, குணங்களினுடைய சேர்க்கை பொருளாக தெரிகிறது என்றார்கள். உங்களுக்கு அது புரியுதுங்களா? மல்லிகைப்பூவிலே என்னென்ன குணங்கள் இருக்கிறது என்பது நம் சிற்றறிவுக்குரிய விளக்கம். அவர்கள் சொல்லுகிறார்கள், அப்படி இல்லை, இந்த இந்த குணங்கள் சேர்ந்து மல்லிகைப்பூவாக தெரிகிறது என்கிறார். நல்லா சும்மா இருந்திருப்பாங்க போல இருக்கு. ரூம் போட்டு யோசித்தாலும் நமக்கு இது வராது. அதுக்கு அவங்க விளக்கம் சொல்கிறார்கள் பாருங்க, மல்லிகைப்பூவிலிருந்து வாசனையை நீக்கிடு, அந்த குணத்தை, வெண்மை என்ற அந்த நிறம் அந்த குணத்தை நீக்கிடு, மென்மை என்கின்ற குணத்தை நீக்கிடு, இந்த பச்சை நிறம் ஒரு காம்பு இருக்குதே அதை நீக்கிடு, அந்த அந்த குணத்தை நீக்கிடு, என்ன மிஞ்சும்? ஒன்றும் மிஞ்சாது. மல்லிகைப்பூவில் என்னென்ன குணம் இருக்குதோ அந்த குணம் எல்லாம் நீக்கிருங்க. நீக்கினா மல்லிகைப்பூவே இல்லாமல் போகிறது. அப்போ என்ன தெரிகிறது? குணங்களின் சேர்க்கை பொருளாக தெரிந்ததே தவிர பொருள்களிலே குணம் தங்கி இருக்கிறது என்று சொல்வது தப்பு.